சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் அணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலே நாங்கள் முன்னாலே வந்து நிற்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 11 மாதங்களும் உம்முடைய பராமரிப்பு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கடைசி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. நன்றி கலந்த உள்ளத்தோடு நாங்கள் நிற்கிறோம், எதிர்பார்ப்போடு நாங்கள் நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களிலேயும் எங்களுக்கு வழிநடத்துதல் தேவை ராஜா. எங்களுக்கு உம்முடைய ஆலோசனை தேவை, உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கும் வேத வசனங்கள் மூலமாய் எங்களோடு நீர் பேசி உமக்கு மிக அருகிலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நடைபெறப்போகிற எல்லா சிறப்பான ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவை ஒவ்வொன்றும் உம்முடைய நாமத்தை உண்மையாகவே மகிமைப்படுத்துகிறதா இருக்க நேரே கிருபையை தாரும். குறிப்பாய் நடைபெறப்போகிற எல்லா பாடல் ஆராதனைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை பாடுகிற ஒவ்வொருவரும் கருத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையின் அனுபவத்தோடு உள்ளான மகிழ்ச்சியோடு கூட உமை போற்றி புகழ்ந்து பாட நேரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலத்திலே நடைபெறப்போகிற எல்லா சிறுவர், வாலிபர், பெண்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுமுடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாயும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேகருடைய வாழ்க்கையிலே உம்மை குறித்து மேலும் மேலும் அவர்கள் அறிந்து கொள்ளவும் உமக்கு கீழ்ப்படிய வழிநடத்தும் நிகழ்ச்சிகளாகவும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். தகப்பனே, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே பல இடங்களிலே வானொலி மூலமாய் வந்த வசனங்களை மட்டுமே கேட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வாழுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். முதல் முறையாய் உள்ளத்திலே கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். ரகசியமாய் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோடு கூட உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வாழுகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் வார்த்தைகள், அவருடைய செயல்கள் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே வாலிப காலங்களிலே உமை அறிந்து உமையேற்றுக்கொண்டு வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு பயப்படும் பயம் உள்ள, உமை நேசிக்கிற அன்புள்ள, சரியான வாழ்க்கை துணையை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான விபத்துகளிலே அகப்பட்டு படுக்கையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் படுக்கையை சீக்கிரமாய் கர்த்தர் மாற்றி போட்டு எழுந்து சுகத்தோடும் பலத்தோடும் முன்பு போல தங்களுடைய பணிக்கு திரும்ப நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் தாரும். கருத்தூன்றி படிக்க உதவி செய்தரலும், நேரத்தை பயன்படுத்த உதவி செய்தரலும். படிக்கும் நேரங்களிலே தேவையற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கடமையிலே தவறிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்த பின்னரும் மற்றொரு ஆணோடோ அல்லது பெண்ணோடோ தொடர்பு கொண்டு உமக்கு விரோதமாகவும் அவர்கள் வாழ்க்கை துணைக்கு விரோதமாகவும் தவறு செய்து கொண்டு இருப்பவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செவிக்கிறோம். கர்த்தர் தாமே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தங்கள் கணவனுக்கு, தங்கள் மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக மாற நீர் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல காரணங்களினாலே உடைந்து போய் கொண்டிருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கர்த்தர் கிருபை கூர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அழிந்து போகும் முக்கியமற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மேலான காரியம் எது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் குளிரினாலே சரீரங்கள் பாதிக்கப்பட்டு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் தாமே, அவருடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை நீக்கி போட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். சீதோஷ்ண நிலைகள் சரீரத்தை பாதிக்காதபடி கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பற்பலவிதமான செலவு செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் வீண் செலவுகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் நீரே விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அண்டை வீட்டைப் போல நாங்களும் கொண்டாட வேண்டும் என்று எண்ணி வீணான செலவுகளுக்குள்ளே கடந்து சென்று கடன் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளாதபடி ஞானத்தோடும் விவேகத்தோடும் கர்த்தர் பிறந்த சந்தோஷத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையிலே உமக்குள்ளே மேலும் மேலும் உறுதிப்பட்டவர்களாக, உமிலே நிலைத்திருப்பவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வாழ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, வேதத்தை படிப்பதிலே உங்களுக்கு இருக்கிற ஆவலுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசும் காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நாளுக்கு நாள் அவருக்குள் வளருகிறவர்களாகவும் அவருடைய பலனை பெற்றவர்களாகவும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதை அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோ நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் 5:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் இதே அலைவரிசையில் வருகிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் 6:30 மணி முதல் 6:30 வரை எமது நிகழ்ச்சிகள் உண்டு. மேலும் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் மட்டும் இரவிலே 10:45 முதல் 11:15 வரையும் எமது நிகழ்ச்சிகள் உண்டு. கேட்க தவறாதீர்கள். இன்று நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11 அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 12 வசனம் வரை சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே சற்று வித்தியாசமான ஒரு கருத்தை பார்க்க போகிறோம். இதுவரை கர்த்தருடைய ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. இது எத்தனை மகத்துவமானது இல்லையா? பாருங்கள், ஓசியா 11 அதிகாரம் முதலாம் வசனம், இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இந்த வசனம் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறது. இதை குறித்து எந்த கேள்விக்குறியும் இல்லை. தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே இருந்த நெருக்கமான உறவை இது வெளிப்படுத்துகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் தேசம் எனது மகன், நானே அவனை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தேன். அவர்கள் எகிப்திலே அற்புதமான ஜனங்களாக என்னை சேவித்து எனக்கு சாட்சிகளாக இருந்ததினாலே நான் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தேன் என்று அவர் கூறவில்லை. உண்மையில் அவர்கள் தேவனை மறந்து விக்கிரக ஆராதனையிலேதான் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் மக்களின் திறமையினாலோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதனாலோ தேவன் அவர்களை மீட்டுக் கொண்டு வரவில்லை. அவர்களை மீட்டுக் கொண்டு வந்ததற்கான காரணத்தை மிக தெளிவாக இங்கே அவரே சொல்லியிருக்கிறார். நான் அவனை நேசித்தேன். ஆம் பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் ஆண்டவர் ரட்சித்ததின் காரணம் நாம் சிறந்தவர்கள் என்பதனாலே அல்ல, தேவன் நம்மேல் கொண்ட அன்பினாலேயே. அன்பின் அடிப்படையிலே நம்மை ரட்சிக்கவில்லை, ஆனால் அன்பே நம் ரட்சிப்பிற்கு காரணம். யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்திலே மிக தெளிவாக அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு இந்த ஓசியா 11 அதிகாரம் 1 வசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பழைய ஏற்பாடு எப்படி எதிர்காலத்தின் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்பதையும் இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாலனான இயேசு பெத்லேமிலே பிறந்தார். அவர் ஒரு இஸ்ரவேலன். கிணற்றண்டையிலே நின்ற பெண் தன்னிடத்திலே இயேசு வந்தபொழுது நீர் ஒரு யூதன் என்று அறிக்கை செய்தாள். யோவான் 4 அதிகாரம் 9 வசனத்தை கவனியுங்கள், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். தேவன் இந்த உலகத்திலே மரிக்கும்படியாக இயேசுவை அனுப்பி வைத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து தனது ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனால் பாதுகாவலுக்காக அவர் பாலனாய் இருந்தபொழுது எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். பின் ஆபத்து கடந்து சென்றபொழுது இயேசு பாலகனும் மீண்டும் தமது ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வரப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலேயே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த மரணத்தின் மூலமாய் முழு மனு குலத்திற்கும் மீட்பு உண்டாயிற்று. நமது பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தபடியினாலே நம்முடைய பாவங்கள் இன்று மன்னிக்கப்படக்கூடியதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்தினார். மனு குலத்தோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் என்னோடும் உங்களோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றுதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். ஓசியா 11 அதிகாரம் 2 வசனத்தை கவனியுங்கள், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். தேவன் கானானியர்களையும் மற்ற ஜனங்களையும் கானான் தேசத்திலிருந்து வெளியேற்றியதற்கு காரணமே அவர்கள் பாகாலை வழிபடுகிறவர்களாக இருந்தபடினாலும் மற்ற விக்கிரகங்களுக்கும் ஆராதனை செய்கிறவர்களாக இருந்ததினால்தான். ஆனால் பரிதாபமான ஒரு நிலைமை என்னவென்றால், கானான் தேசத்திற்குள்ளே கொண்டுவரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் பிற்காலங்களிலே பாகால் வணக்கம் செய்கிறவர்களாக உருவ வழிபாடு செய்கிறவர்களாக மாறிப்போய்விட்டார்கள். ஓசியா 11 அதிகாரம் 3 வசனம், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். பல வகைகளிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்திருந்தார். அந்த ஆசீர்வாதங்களினாலே அவர்களை அவர் வழிநடத்துகிறவராகவும் இருந்தார். ஓசியா 11 அதிகாரம் 4 வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேலிருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? அவர்கள் என்னை சேவிக்க வேண்டும் என்று நான் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் என்னையும் கட்டாயப்படுத்தவில்லை, உங்களையும் கட்டாயப்படுத்துகிறதில்லை. பலருடைய எண்ணம் என்ன? அந்த சகோதரன் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் வாழுகிறான், தேவன் ஏன் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது என்று கூறுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் அவ்வாறு செய்கிறதில்லை. ஏன் அவ்வாறு செய்கிறதில்லை? அது எனக்கும் தெரியாது. அவர் அதை என்னிடத்திலே கூறவில்லை. அவர் தேவனாயிருக்கிறார், நான் அவருடைய சிருஷ்டிகளிலே ஒரு சிறிய சிருஷ்டியாயிருக்கிறேன், அவ்வளவுதான். தேவனை குறித்த பல காரியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று திட்டமாய் தெரியும், தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. என் மேலும் உங்கள் மேலும் அவர் போடுகிற ஒரே ஒரு கயிறு அன்பின் கயிறுதான். தேவன் யாருக்கும் மூக்கணாங்க கயிறு போடுகிறதில்லை, யாரையும் அவர் தள்ளுகிறவர் இல்லை. தனது அன்பை மட்டுமே அவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். இன்றும் என்னை நோக்கியும் உங்களை நோக்கியும் வரும் தேவனுடைய அழைப்பு அன்பினால் வரும் அழைப்பு மட்டுமே. பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் தன்னோடு வாழும்படியாக அழைத்துச் செல்ல விரும்பி அவர் செய்வது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 அதை பார்க்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதவை திறக்கவில்லை என்றால் உடைத்துக் கொண்டு உள்ளே வருவேன் என்று அவர் கூறவில்லை. இன்றும் அவர் அநேகருடைய இருதய கதவண்டை நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதய கதவை நீங்கள் அவருக்கு திறந்து கொடுத்து விட்டீர்களா? இல்லை என்றால் அவர் நீண்ட நாட்களாக தட்டிக்கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்காமல் இருக்கிறீர்களா? அவர் கட்டாயப்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறதில்லை. அவருடைய அன்பிற்கு நீங்களே பதில் உரைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? அன்பின் அழைப்பானது மிக வலிமையான ஒரு அழைப்பாயிருக்கிறது. நெப்போலியன் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு தளபதி கூறியது என்ன தெரியுமா? மகா அலெக்சாண்டர் போன்ற தலைவர்கள் அதிகாரத்தினாலே தங்கள் ராஜ்யங்களை கட்டினார்கள். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அன்பினாலே தனது ராஜ்யத்தை கட்டினார் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் அன்பினாலே தான் தேவன் உங்களை அழைக்கிறார். வேறு எந்த ஒரு வழிமுறையையும் அவர் பின்பற்றப் போகிறவர் அல்ல. வேறு எந்த வழியிலாவது கர்த்தர் ஏன் என்னை தம்பக்கமாக இழுத்துக் கொள்ளவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். வேறு எந்த வழியையும் அவர் பின்பற்றப் போவதில்லை. அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். ஆனால் தம்பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு அன்பு என்னும் கயிறையே அவர் பயன்படுத்துகிறார். அன்பின் கயிறு மிக வலிமையானது. ஓசியா 11:5, மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை, அசீரியன் அவர்களுக்கு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு உதவி கிடைக்கும்படியாக எகிப்தை நோக்கி ஓடினார்கள். பின்னர்தான் எகிப்தும் தங்களுக்கு எதிரி என்பதை கண்டுகொண்டார்கள். பின்னர் அசீரியாவை நோக்கி ஓடினார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் அசீரியாவையும் அவர்களுக்கு ராஜாவாக்கப் போகிறேன் என்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியர்கள் அடிமைகளாக எடுத்துச் செல்லும்படியாய் தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். ஓசியா 11:6-7, ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்ப்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. 2வது முறையாக மாறுபாட்டை குறித்து இங்கே பேசுகிறார். இதுவும் அடங்காத ஒரு கிடாரியின் குணநலனாயிருக்கிறது. ஒரு லாரியிலோ மற்றும் ஒரு வாகனத்திலோ அதை ஏற்ற முன்னாலே வழிநடத்த முயன்றால் அது முன்னாலே செல்லாது. பின்னாலிருந்து தள்ளினாலும் அது முன்னாலே செல்லாது. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டே வரும். மீண்டும் ஆரம்பத்திலிருந்து உங்கள் பணியை நீங்கள் துவங்க வேண்டியதிருக்கும். அதுதான் பிரியமானவர்களே பின்வாங்கி போகும் வாழ்க்கை. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஒரு இருதயம், அவரண்டே வர மறுக்கும் ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தம்பக்கமாக இழுத்துக் கொள்ள எத்தனையோ அழைப்புகளை நமக்கு கொடுத்தார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நம்மோடு கூட அவர் பேசினாலும் அவருடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணி நாம் இன்னமும் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அதை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் இன்றே நாம் அவரோடு உள்ள உறவை சரி செய்து கொள்வோம். ஓசியா 11:8-9, இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், இப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கதறுகிறார். அவர்களை விட்டுவிட அவருக்கு மனதில்லை. தேவன் அவர்களை அத்தனை அதிகமாய் நேசித்தார். ஆனால் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டியதும் இருக்கிறது. இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று ஏங்குகிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மட்டுமே அவர் நம்மை ரட்சிக்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு 2 அல்லது 3 வழிகள் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஓசியா 13:4 நாம் பார்க்கும் பொழுது, என்னை அன்றி இரட்சகர் இல்லை என்று மிக தெளிவாய் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இரட்சிப்பின் பணியிலே நீங்களோ நானோ செயல்பட முடியாது. அவருடைய செயல்பாட்டிற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த ஆத்மாவும் செபோயிமும் சோதோம் குமாரோடு கூட தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்ட பட்டணங்கள். அவ்வாறு உன்னை நான் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை என்கிறார். எப்படி அவர்களை நியாயம் தீர்த்தார்? எப்படி சமாரியா இருந்த இடத்திலே வேறு எதுவும் இன்று இல்லையோ, அதுபோல அந்த பட்டணங்கள் இருந்த இடமும் வெறிச்சோடி கிடக்கிறது. மேலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதானங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், இப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையிலே பாதி தண்டனையை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறலாம். ஏனென்றால் இப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கென்று அவர் கொடுத்த தேசத்திலே ஒரு நாள் பூரணமாய் வைக்கப் போகிறார். இன்று அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பியிருந்தாலும் அது தேவனுடைய முழுமையான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல. இன்று இஸ்ரவேல் தேசத்திலே நடைபெறுகிற காரியங்களுக்காக நீங்கள் தேவனை குறை கூற வேண்டாம். என்றாலும் நாள் ஒன்று வருகிறது, தேவன் அவர்களை மீண்டும் அவர்களை அந்த தேசத்திலே வைக்கப் போகிறார். ஏன் அவ்வாறு அவர் செய்யப் போகிறார்? ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அதை செய்யப் போகிறார். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்திற்கு விரோதமாக வரேன். பிரியமானவர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான பாடம் இது. நான் ஒரு குடியரசு நாட்டிலே வாழ்கிறேன். பெரும்பாலான மக்கள் எதை தீர்மானிக்கிறார்களோ அதுதான் செயல்படுத்தப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் கலந்து ஆலோசிப்பதற்கு எந்த பொதுக்குழுவோ சிறப்பு குழுவோ இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் தனித்து நிற்பவர், தனித்து செயல்படுபவர். அவர் வேறு யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. தேவன் செய்யும் காரியம் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அது உங்களுக்குத்தான் கேடானது. அவர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அனைத்தையும் ஆள்பவர். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம். பலர் அவர்கள் செய்யும் பணி அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஓசியா 11:10, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார். அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாள் ஒன்று வருகிறது. இப்பொழுது சிதறியிருக்கும் அத்தனை இஸ்ரவேலரும் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வரப்போகிறார்கள். ஓசியா 11:11-12 வாசிக்கிறேன். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ராஹிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான். தென் ராஜ்யமாகிய யூதாவிலே இன்னும் சில நல்ல அரசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வடக்கு ராஜ்யத்திலே எந்த நல்ல அரசனும் இல்லை. சில அரசர்கள் பேசினார்கள், ஆனால் அத்தனையும் பொய்யான வார்த்தைகளே. அருமையானவர்களே, இன்று நாம் வாழும் காலத்திலே எல்லாரையும் முட்டாளாக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் வாழ்ந்த காலத்திலே அவர் கூறிய வார்த்தையை எல்லாரும் நம்பினார்கள். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் சில மனிதர்களை சில நேரங்களிலே முட்டாளாக்கலாம், சில நேரங்களிலேதான் எல்லாரையும் முட்டாளாக்கலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலங்களிலும் முட்டாளாக்க முடியாது என்றார். ஆபிரகாம் லிங்கன் நாம் வாழும் இந்த தொலைக்காட்சி யுகத்திலே இல்லை. ஆனால் இந்த தொலைக்காட்சி யுகத்திலே எத்தனை நிகழ்ச்சிகள் அத்தனை பேரையும் முட்டாளாக்கிக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மாயையான காரியங்களை உண்மையைப் போல காண்பிப்பதனாலே இதுதான் நிஜம், இதுதான் உண்மையானது என்று எண்ணி ஏமாந்து போவோர்தான் எத்தனை எத்தனை. ஆனால் பிரியமானவர்களே, தேவனை யாரும் முட்டாளாக்க முடியாது. அவர் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அதை செய்தே முடிப்பார். தமது சத்தியத்தின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இன்றும் நீர் ராஜாதி ராஜாவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலேயும் உமது அன்பின் கயிர்களை யார் யார் மேல் போட்டு அவர்களை இழுக்க முயற்சிக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள நீரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை அல்லல் தட்டி உதாசீனம் பண்ணி நித்திய நியாய தீர்ப்புக்கு தங்களை அர்ப்பணித்து விடாதபடி கர்த்தர்தாமே காத்துக்கொள்ளும். இன்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களும் கர்த்தரை அறிந்தவர்களாய் வாழ கிருபை செய்யும். நீரே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசு இரட்சகரின் வல்லமொழி நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13.
டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று இரவு 10:45 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம்.